இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவட்டும். அதாவது தேவன் ஒரு பங்கு வைத்திருக்கிறார், நாம் ஒரு பங்கை வைத்திருக்கிறோம். தேவனது பங்கை நம்மால் செய்ய முடியாது. நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். நாம் செய்ய வேண்டியதை தேவனும் செய்ய மாட்டார். கலாத்தியர் 3:1 முதல் வசனம் சொல்கிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்று மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ, விசுவாச கேள்வியினாலேயோ, எதனாலேயே ஆவியை பெற்றீர்கள்? உங்களை ஒன்று கேட்கிறேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? நீங்களாகவேவா? நீங்களாகவே மறுபடி பிறந்தீர்களா? நீங்களே கிறிஸ்துவை பெற்றீர்களா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்களாகவே ஏதாவது செய்தீர்களா? இல்லை, இதெல்லாம் இயேசு செய்ததால் கிடைத்தது. மேலும் அவர் செய்ததை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் அல்லது படித்திருப்பீர்கள், பிறகு அதை நம்பியிருப்பீர்கள். அதை நீங்கள் நம்பிய போது கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். மறுபடியும் பிறப்பது, உங்கள் இரட்சகராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியம். ஆனால் மக்கள் அதை தவறுவிடுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று எப்போதும் நினைக்கிறோம். ஆனால் அந்த தயவை அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. தயவு, இப்போதைய நிகவனங்கள், இது உறவு முறையை பொறுத்துள்ளது. இதை பணம் கொடுத்து வாங்க முடியாது, இதை அன்பால் தான் பெற முடியும். நீங்கள் யாரிடமாவது போய் சொல்வீர்கள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று. ஆனால் நமக்கு தெரிந்த ஒருவரிடம் சென்று நாம் ஏதாவது உதவி கேட்டால், நாம் கேட்கிறோம் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஒருவேளை உதவக்கூடும். அதாவது தயவு அல்லது தேவ கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைப்பது. எனவே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அது தேவன் நமக்கு தந்த ஈவு. ஒருவர் வேலை செய்வதாலோ, ஆடம்பரத்தாலோ, பெருமையினாலோ பெற முடியாது. இங்கே இதுவரை கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கேளுங்கள், இது நேருக்கு நேர் நடக்கும் ஒரு கலப்பில்லாத எளிமையான காரியம். கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இன்று நீங்கள் வெளியே சென்றால் நீங்கள் சரியில்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் இதற்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் வருந்தினால் போதும், அவைகளை விட்டு திரும்ப முன்வந்தால் போதும். கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் இங்கிருந்து போகும்போது ஒரு தேவ பிள்ளையாக எப்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். எனவே ஏதோ ஒரு காரணத்தினால், வழக்கமாக மக்கள் தாங்கள் எல்லாவற்றிலும் நம்பிக்கை எழுந்த பிறகு, உதவி எழுந்த பிறகு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். இதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தடுமாறுகிறார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாத பட்சத்தில், நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார்கள். எனவே கடைசியாக நாம் விட்டுக் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இப்படியாக நாம் நடந்து கொள்வது நன்றாகவா இருக்கிறது சொல்லுங்கள். எப்படியோ நாம் விசுவாசத்தால் கிறிஸ்துவை ஏற்கிறோம், அதன் பின்பு சிறிது காலத்திலேயே நாம் கேட்கிறோம் அல்லது வாசிக்கிறோம். நாம் வேதத்தை வாசிக்கிறோம், பல புத்தகங்களை படிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்கிறோம், நாம் செய்திகள் கேட்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது போன்ற காரியங்களை கேட்க ஆரம்பிக்கின்றோம். அதன் பிறகு இதை நாம் மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்று உணர ஆரம்பிக்கிறோம். ரட்சிப்போடு கூட ஒரு வாஞ்சையும் நமக்கு கிடைக்கிறது. நாம் இயேசுவை போல மாற நினைக்கிறோம். உங்களில் எத்தனை பேர் இயேசுவை போல மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? சரி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசை உண்டு. இல்லை என்றால் சனிக்கிழமை வரமாட்டீர்கள். ஏனென்றால் சனிக்கிழமைகள் உங்களுக்கு முக்கியம். வாரம் முழுக்க வேலை செய்வதால் சனிக்கிழமைதான் ஃப்ரீயாக இருக்கலாம். உங்களில் அநேகர் ஞாயிறன்று சபைக்கு செல்வீர்கள், அதனால் சனிக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ டே. ஆனால் இந்த ஃப்ரீ டேயில் நீங்கள் எங்கே வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று யாரோ ஒருவர் சொல்வதை கேட்க இங்கு நீங்கள் வருகிறீர்கள். ஆனால் இது அற்புதமான விஷயம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு சத்தியத்தையாவது கற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. இத்தனை விசுவாசிகள் மத்தியில் அமர்ந்து இவர்களோடு தேவனை ஆராதிக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் நிச்சயம் சொல்வேன், நாம் ஒன்றாக இணையும் போது இந்த ஹாலில் வல்லமை இறங்குகிறது. ஒன்றுபட்ட ஆராதனை என்பது அருமையானது. மேலும் நீங்கள் மற்ற விசுவாசிகளோடு வேறு உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒரு தேவ பிள்ளையாக நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? தேவ வல்லமையோடு நீங்கள் இப்போது ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள். இதற்கு பெயர்தான் அபிஷேகம் என்பது. நம் மீது ஒட்டி உரசிக்கொள்ளும். இப்போதே நீங்கள் முழுவதுமாக பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். சரி, அபிஷேகம் பெற்றுவிட்டீர்கள். இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போது அதற்கு சரியான விதத்தில் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனால் நீங்கள் முன்பிருந்ததை காட்டிலும் உங்களை மோசமாக்கிவிடும். இங்கே வரும்போது இருந்ததை விட இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல விதத்தில் இருந்திருக்க மாட்டீர்கள். செய்யக்கூடியது செய்யக்கூடாதது குறித்து ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இங்கு வந்திருக்கும் நீங்கள் சுமார் 5 வருடமாக கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம். இப்போது ஆயிரக்கணக்கான பழக்கங்கள் உங்களை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் ஒரு லிஸ்ட் வைத்திருக்கலாம். அவையெல்லாம் உண்மையாகவே மாற வேண்டும் என்று நினைப்பீர்கள். அவை மாற நீங்கள் முயற்சிப்பீர்கள். அவை மாற ஜெபிப்பீர்கள். மீண்டும் அவை மாற முயற்சிப்பீர்கள். மீண்டும் அவை மாற முயற்சிப்பீர்கள். அதற்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவனிடம் சொல்வீர்கள். நான் மாறணும் தான் பார்க்கிறேன், ஆனால் என்னால் மாற முடியல. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நீங்கள் இருந்ததை விட இப்போது மோசமாக இருப்பீர்கள். முன்பு நீங்கள் கண்டுபிடிக்காத பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஏனென்றால் சில விஷயங்கள் தவறென்று யாராவது சொல்லியிருப்பார்கள், ஆனால் நீங்கள் சரி என்று நினைத்திருப்பீர்கள். அதாவது, உங்களைப் போலவே நானும் அதை கடந்து வந்திருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் தேவனை உண்மையாக நேசித்தால், புரிகிறதா, நீங்கள் உண்மையிலேயே தேவனை நேசித்தால் நீங்கள் மாற்றத்தை விரும்புவீர்கள். நீங்கள் மறுபடி பிறந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மேலும் நிறைய பிரசங்கங்களை கேட்டும் வேத வசனத்தின்படி நடக்காமல் அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தால் உங்களிடம் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு நல்ல விஷயம். மேலும் நம்மால் மாற முடியும், ஆனால் நமது சொந்த முயற்சியால் மாற முடியாது. நீங்களாகவே ஒரு திட்டத்தை போட்டு மாறலாம் என்று நினைக்க முடியாது. தேவன்தான் உங்களை மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அர்த்தமில்லை. நமக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது. நாம் தேவனுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அவர் ஒரு பங்கு வைத்திருக்கிறார், நாம் ஒரு பங்கு வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பங்குதான் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் மேலும் ஒன்று சொல்கிறேன், அந்த மாற்றம் என்பது நம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உண்டாகும். பூரணம் என்ற இடத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை, ஒருவர் கூட வரவில்லை. தேவன் வந்து நம்மை கொண்டு போகும் வரை நாம் தேவனால்தான் அந்த இடத்திற்கு நடத்தப்பட்டு வருகிறோம். தேவன்தான் நம்மை அங்கு கொண்டு வருகிறார். ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். புரிகிறதா? அவர் திரும்பி வரும்போது நம்மிடம் இன்னும் நடப்பிக்கப்படாத காரியங்கள் முடிக்கப்படும். இப்படி என்பதற்குள் மேலும் நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எதுவரை வந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தேவன் கவலைப்படுவாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் திரும்பி வரும்போது பூரணத்துவத்தை நோக்கி நாம் பலவந்தப்பட்டிருக்கிறோமா என்று கவனிப்பார், அதை எதிர்பார்ப்பார். ஆனால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஏனென்றால் நீங்கள் அதைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள். பூரணத்துவத்தை நோக்கி பலவந்தப்படுகிறீர்கள். நீங்கள் மேலும் சிறக்கவே இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை நேசிப்பதாலும் அவர் உங்களை செய்ய சொல்வதை இன்னும் அதிகமாக செய்யவே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆமென். அவர் உங்களை செய்ய சொன்னதை இன்னும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போன பின்பு அடுத்த வாரம் இன்னும் மோசமாகிவிடக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய கருத்தரங்கிற்கு வந்த பின் நீங்கள் பழைய மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து இப்படி சொல்ல வேண்டும், என்னன்னு தெரியல, ஏதோ சில முன்னேற்றம் தெரியுது, அதாவது ஏதோ மாற்றம் தெரியத்தான் செய்யுது. இதை இன்னும் சில வாரங்கள் கழித்தும் நீங்கள் சொல்ல வேண்டும். பிறகு ஒரு வருடம் கழித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்தப்புறம் என் வாழ்க்கையில் உண்மையாகவே சில மாற்றங்கள் நடந்திருக்கு, அதனால நான் மறுபடியும் அங்கே போகத்தான் போகிறேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவட்டும். அதாவது தேவன் ஒரு பங்கு வைத்திருக்கிறார், நாம் ஒரு பங்கு வைத்திருக்கிறோம். தேவனது பங்கை நம்மால் செய்ய முடியாது. இப்போது நாம் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். நாம் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்ய மாட்டார். சொல்வது கேட்கிறதா? அதனால் நாம் அவரது பங்கு என்ன, நம்முடைய பங்கு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அநேக நேரத்தில் நாம் நமது பங்கை செய்யாமல் அவரது பங்கை மட்டும் செய்ய முயற்சித்து தோற்று போகின்றோம். எனவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை நம்மால் செய்யவே முடியாது. இருந்தாலும் தேவன் செய்ய சொன்னதை நாம் செய்ய வேண்டும், அவசியம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. முதலாவதாக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எப்போதும் தேவனோடு நாம் ஒத்துப்போக வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை வேதத்தில் உங்களுக்கு காட்டினால், பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்று நீங்கள் தீர்மானித்தால், முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டியது, தேவனே, நீர் சொல்வது சரி, நான் செய்வதுதான் தவறு என்று. இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பிரச்சனைக்காக மற்றவர் மேல் பழி போடாதீர்கள். பிரச்சனைகளுக்காக நீங்களே பொறுப்பிடுங்கள். ஏனென்றால் நாம் பழி சொல்லிக் கொண்டே இருக்கும் வரை நம்முடைய பிரச்சனைகள் ஓயவே ஓயாது. நான் என் தகப்பனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன், நான் நடத்தப்பட்ட விதம் சரியில்லை, பிறகுதான் எனக்கு அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் நான் வாலிப வயதை அடையும் போது எனக்கு நடந்த விஷயங்கள் ஒரு மோசமான நடத்தைக்கு நான் செல்ல காரணமாகிவிட்டது. சொல்றதை கவனமா கேட்கிறீங்களா? நான் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்றால் இன்று நான் இங்கே வந்து நின்றிருக்க மாட்டேன். பிறகு தேவன் ஒரு வழியாக என்னோட இடைப்பட்டார். ஆம், உனக்கு ஏற்பட்ட அந்த பலாத்காரத்தால் தான் உனது தோற்றத்தில் பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் நீ அப்படியே இருக்க என்றும் அதை ஒரு சாக்காக வைத்துக் கொள்ளாதே. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எவ்வளவுதான் மோசமான கோபம் வந்தாலும் சரி, அதை உங்களால் மாற்ற முடியும். உங்களுக்கு துரோகம் செய்தவர் மீது உங்களுக்கு எவ்வளவுதான் வெறுப்பும் கசப்பும் இருந்தாலும் சரி, அதில் இருந்து உங்களால் முழுமையாக வெளியே வர முடியும். உங்களால் அவர்களை மன்னிக்க முடியும். மேலும் உங்களால் அவர்கள் மீது அன்பு செலுத்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் முடியும். இன்னும் சொல்ல போனால், அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்பதை தேவன் சொல்லும் போது அதை புரிந்து கொள்ளவும் உங்களால் முடியும். புரிகிறதா? ஆனால் நீங்களோ பழி போடுகிறீர்கள், சாக்குப்போக்கு சொல்கிறீர்கள். எல்லாரும் நான் சொல்றதை கவனிக்கிறீங்கல்ல? சரி, முதலாவதாக இங்கு வந்து போன பிறகு நீங்கள் ஏதாவது முன்னேற்றத்தை எதிர்பார்த்தால், நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, நீங்கள் நேற்று வந்திருப்பீர்கள், இன்று காலை வந்திருப்பீர்கள், இன்று மதிய வேளையிலும் இங்கு இருக்கிறீர்கள். இந்த கட்டிடத்திலிருந்து வெளியே போகும் ஒருவர் கூட தேவன் என்னோடு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இடைபடவில்லை என்று சொல்லக்கூடாது. இங்கே வந்திருப்பவர்கள் ஏற்கனவே நினைத்திருக்கலாம், ஆமா சரிதான், தேவன் உண்மையாவே என் வாழ்க்கையை மாற்றுவாரா என்று. சரி பாருங்கள், நான் என் வேலையை செய்கிறேன். நீங்கள் தேவனை நேசித்தால் வீட்டுக்கு போன பிறகு நிச்சயம் மாறுவீர்கள். ஆனால் முதலாவதாக நடக்க வேண்டிய காரியம், நீங்கள் உங்களது தற்போதைய சூழ்நிலைக்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும். நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு எப்படி வந்திருந்தாலும் சரி, இதை விட்டு வெளியே வருவதற்கான ஒரே வழி என்னவென்றால், இதன் முழு பொறுப்பை நீங்கள் ஏற்பதுதான். பிறகு உங்களால் உங்களுக்கு உதவ முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களை உங்களால் மாற்ற முடியாது. தேவனே, நான் ஒத்துக்கொள்கிறேன், தவறு என்னுடையதுதான். என்னை குறித்து நீர் சொன்னதெல்லாம் உண்மை. நான் யார் மீதும் பழி போட மாட்டேன். நான் எந்த சாக்குப்போக்கும் சொல்ல மாட்டேன். நான் உமக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் மாற வேண்டும். ஆனால் என்னால் என்னை மாற்ற முடியவில்லை. தயவு செய்து என்னை மாற்றும். அதன் பிறகு தேவன் இப்படியாக சொல்வார், சரி அதை நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் சொல்ற மாதிரி நீ செய். இப்போது நான் உங்கள் பங்கு என்ன என்று சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனவுடன் உங்களுக்கு எங்கே எதில் பிரச்சனையோ அதை குறித்து வேதத்தில் வாசியுங்கள். வேதவசனம் என்பது மருந்து மாதிரி. என் விரலை வெட்டி கொண்டால் நான் தலைவலி மாத்திரை போட மாட்டேன். எனக்கு தலைவலி வந்தால் என் நெற்றியில் நான் பேண்டேடை ஒட்டிக்கொள்ள மாட்டேன். என்ன வியாதிக்கு என்ன மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் புத்திசாலித்தனமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் வேதத்தை தோராயமாக வாசித்தாலே அது நம் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கிவிடும் என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் தினமும் காலையில பைபிள் வாசிக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் பிரச்சனை தீர மாட்டேங்குது? ஏனென்றால் உங்களுக்கு மனம் சரியில்லை. அப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி சாதிப்பது என்ற கதைகளை வாசித்தால் அது எப்படி உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்தும்? கவனிக்கிறீர்களா? அதாவது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற 10 வழிகள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள 20 வழிகள் என்று என்னால் புத்தகங்களை எழுதிவிருக்க முடியும். ஆனால் சுயத்திற்கு சாக வேண்டும் என்ற புத்தகம் மாதிரி அவை நன்றாக இருக்குமா? பாருங்கள், உண்மையிலேயே சீக்கிரமாக நமக்கு தேவையானதை எது தரும் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் நாம் கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நமக்கு உண்மையாகவே தேவைப்படும் காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில் தான் அடங்கியிருக்கிறது. அதுதான் நாம் வளர உதவி செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை யாரும் விரும்புவதில்லை. ஒருவேளை நான் உற்சாகமாக சொல்லலாம், இன்னைக்கு நீங்க அற்புதம் பெறுறத பத்தி நான் பேச போறேன், உடனே எல்லோரும் வாவ் ஒருவேளை இப்படி சொன்னால் ஒழுக்கம் சுயகட்டுப்பாட்டை பத்தி இன்னைக்கு பேச போறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த வேலையை செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல. ஜனங்களுக்கு தேவை என்றுதான் இவைகளை நாங்கள் போதிக்கிறோம். ஆனால் நீங்க பார்க்கிற பார்வை இருக்கு. அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா, பிள்ளைகளுக்கு கீரையை ஊட்டுவது போல். என்னுடைய பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தபோது ஆப்பிளால் செய்த ஜாம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். எல்லார் வீட்டிலும் குழந்தைகளுக்காக வாங்கி வைத்திருப்பார்கள். எனக்கு கூட பிடிக்கும். அதனால் குழந்தைகளுக்கு ஒரு வாய் கொடுத்து விட்டு நான் ஒரு வாய் போட்டுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருந்தால் கீரையையோ அல்லது கேரட்டையோ ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுவீர்கள். ஆனால் அவைகள் ருசியாக இருக்காது என்பதால் குழந்தைகள் வாங்கிக் கொள்ள மறுப்பார்கள். நல்லவை எப்போதும் ருசியாக இருக்காது அல்லவா? பிறகு நீங்கள் அவர்களிடம் ஜாம் எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் இயற்கை உணவுக்கு பழகுவார்கள். நீங்கள் ஒரு ஸ்பூன் முழுக்க கீரையை கொடுத்தால் அவர்கள் வாங்க மாட்டார்கள். அப்படித்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பானதை கொடுக்கும் போது அதை வாங்கிக் கொள்ளாமல் துப்பி விடுகிறேன். அதனால் தான் நான் கொஞ்சம் இனிப்பானதையும் கொடுக்கிறேன். நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் என்றும் நீங்கள் எவ்வளவு சிறந்தவர் என்றும் சொல்கிறேன். பிறகு நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் கொஞ்சம் கசப்பான கீரையும் கொடுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு நல்ல அம்மா, அதனால் நீங்கள் என்று துப்பாமல் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் வாயில் வைத்து திணிப்பதை விழுங்கிவிட வேண்டும். நான் என்று உங்களுக்கு கசப்பான கீரையை ஒரே ஒரு வாய் கொடுத்தாலும் அது மதிப்பு வாய்ந்தது. ஏனென்றால் நீங்கள் எப்போதும் ஐஸ்கிரீமையே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆண்டவருக்குள் வளர்வது, பிழைப்பது மற்றும் பலனாய் இருப்பதெல்லாம் கஷ்டமாகிவிடும். அதனால் நீங்கள் அற்புதமானவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை விட அதிகமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அதற்குள் நுழைய வேண்டும். இது வளர்கின்ற நேரம், இது முதிர்ச்சி அடைகிற நேரம், காரணம் சொல்வதை நிறுத்துகிற நேரம், மேலும் இது எல்லோர் மீதும் பழிபடுவதையும் நிறுத்தும் நேரம். புரிகிறதா? எனவே முதலில் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். அங்கு போனவுடன் நேரம் செலவழித்து உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அதை குறித்து வேதவசனங்களை தேடி விடாமுயற்சியோடு படியுங்கள் என்று சொல்கிறேன். வேதவசனங்களில் ஒரு வல்லமை அமைந்திருக்கிறது. அது நமது வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் செய்யும். நாம் வார்த்தையை தேடி அதை படிக்க வேண்டும், அதை தியானம் செய்ய வேண்டும். நம்மை நாமே மாற்ற முயற்சி செய்யாமல் வேத வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் வேலை செய்யும் என்று அதனை நம்பி தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும். மேலும் நீங்கள் தேவனோடு நேரம் செலவிடும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஜன்னல் அருகே வெளியே பார்த்துக் கொண்டிருக்கலாம். நான் எதிர்பார்ப்பது நீங்கள் சொல்ல வேண்டியதைத்தான். தேவனே, உம்மால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். என்னால் என்னை மாற்ற முடியாது. என்னால் எனக்கு உதவி செய்ய முடியாது. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறேன். அதனால் அதை வாசிக்கப் போகிறேன். உம் வார்த்தையை நான் தியானிக்கப் போகிறேன். மேலும் உம்முடைய பிரசன்னத்தில் நான் உட்கார்ந்திருக்கப் போகிறேன். நான் அதை உணர்ந்தாலும் சரி அல்லது உணராவிட்டாலும் சரி, நீர் எனக்குள் கிரியை செய்கிறீர் என்றும் என்னை மாற்றுகிறீர் என்றும் நான் நம்பியிருக்கிறேன். இதைவிட எளிதாக எப்படி சொல்வது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை. வேதவசனம் என்னும் உங்கள் மருந்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் ஆத்மாவுக்குரிய மருந்து. உங்களுக்கு எந்த காரியத்தில் பிரச்சனையோ அதை குறித்து படியுங்கள். யாரையாவது மன்னிப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உடனே மன்னிக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் எதிரியை மன்னிப்பதை குறித்து எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் தேடி படியுங்கள். நன்றாக வாசியுங்கள். பிறகு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அவைகளுக்குரிய விளக்கங்களை பாருங்கள். அந்த வசனங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருங்கள். பிறகு உங்களால் தீர்வு காண முடியும் என்று தெரிந்து கொள்வீர்கள். அது உங்களால் முடியும். இப்போது மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண முயற்சியால் மட்டும் இது நடந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஆனால் அந்த முயற்சி என்பது பரிசுத்த ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். அது சொந்த முயற்சி கிடையாது, அது தேவன் மீது சார்ந்திருப்பது. என்னை அல்லாமல் இயேசு சொன்னார், உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால் மாம்சத்தின் கிரியைகள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதைத்தான் கலாத்தியர் நிருபம் நமக்கு சொல்கிறது. இவைகளெல்லாம் வேலை செய்யாது. தேவனால் செய்யக்கூடியதை நாம் செய்ய வேண்டும் என்ற நமது ஆற்றல் இவை. மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது, தேவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவரது பங்கை நம்மால் செய்ய முடியாது, நம் பங்கை அவர் செய்ய மாட்டார். இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்குடன் பங்காளிகள். உங்களுக்கு ஒரு பங்குள்ளது. உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உங்களுக்கு என்று ஒரு பங்குள்ளது. தேவன் கூட உங்களிடம் சொல்லி இருக்கலாம், இந்த யுத்தத்தில் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருங்கள், மேலும் எனக்காக காத்திருங்கள் என்று. ஒருவேளை நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருந்தால் தேவன் உங்களிடம் சொல்வார், நீ ஒரு 3 நாட்களுக்கு உபவாசம் இரு, அந்த நேரத்தை ஜெபத்தில் செலவிடு. அல்லது தேவன் உங்களிடம் இப்படியும் சொல்லுவார், நீ இப்போது ஒரு விதையை விதைக்க வேண்டும், விசேஷ காணிக்கை செலுத்தென்று. தேவன் நீங்கள் செய்வதற்கு என்ன காண்பித்தாலும் அதை செய்யுங்கள், ஆனால் உங்கள் சொந்த திட்டத்தை போடாதீர்கள். இன்றா அல்லது நேற்றா என்று எனக்கு தெரியவில்லை, என் வாய் சரியில்லை என்று தெரிந்தது. எனக்கு மிக தெளிவாக ஞாபகம் இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையை குறித்த செய்தியை கேட்கும்போது நான் பெரிய சிக்கலில் இருப்பதை உணர்ந்தேன். இது ஒரு முட்டாள்தனம் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? சரி, அதன் பிறகு நான் திருத்திக் கொள்ள நினைத்தேன். என் வாயினால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைத்தேன். இப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு மாம்ச பிரகாரமான திட்டம் முளைக்கும், ஆனால் அது வேலைக்கு ஆகாது. அதனால் என் வாயினால் எந்த பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடாது என்று நான் போட்ட திட்டம் பேசாமல் இருப்பதுதான். நான் வந்து நாளைக்கு நான் எதுவுமே பேச போறதில்லை, எதுவும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? நீங்களும் இப்படி இருங்கள், நான் அமைதியாக இருக்க போறேன், நான் எதுவுமே பேச போறதில்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் அதிகம் பேசுபவராக இருந்தால் நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களால் பேசாமலே இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் நாள் முழுவதும் எதுவும் பேசாமலே கூட இருக்கலாம். அப்படி பேசாமல் இருந்தாலும் அது உங்களை மாற்றாது, ஏனென்றால் நீங்கள் தான் எப்போதும் உள்ளுக்குள் பேசுகிறீர்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று பாருங்கள். நான் 1 அல்லது 2 நாட்களுக்கு என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருந்தேன், ஆனால் எனக்கு மன அழுத்தம் வந்துவிட்டது. அது எனக்கு குழப்பமாகிவிட்டது. நான் செய்வது சரிதான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இது ஏன் எனக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது? பிறகு தேவன் சொன்னார், ஏனென்றால் உனக்கு உள்ளாக எதுவும் மாறவில்லை என்று. புரிகிறதா? ஒரு சரியான காரியத்தை உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு நீங்கள் செய்ய எவ்வளவுதான் முயற்சித்தாலும் ஒன்றும் நடக்காது. தேவன் ஒருவரால் மட்டும்தான் உங்கள் உள்ளேயும் வெளியேயும் மாற்ற முடியும். நீங்கள் உள்ளுக்குள் மாறவில்லை என்றால் பிறகு நிரந்தரமாக எந்த மாற்றமும் உங்களுக்கு நடக்காது. நாம் மறுபடி பிறந்த பிறகு தேவன் நமக்குள் வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். பிறகு உள்ளே இருந்து கொண்டு நமக்கு வெளியே வேலை செய்கிறார். அவர் ஏற்கனவே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். நமக்குள் தான் இருக்கிறது. அதை விசுவாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அதன்படி செய்ய வேண்டும். மேலும் இது ஒரு செயல்முறை. நாம் தேவனை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நாம் காணலாம். Thank you.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.